إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدًا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد இஸ்லாம் கூறும் குடும்ப வாழ்க்கை என்ற எமது தொடர் தலைப்பு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது முதல் குடும்ப வாழ்க்கையின் அடிப்படை அம்சமாகிய திருமணம் என்ற விடயத்திலே ஆரம்பித்து எம்முடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இதுவரைக்கும் நாம் பார்த்துள்ள விடயங்களை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை ஈமான் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களிடம் அவன் ஒரு சில விடயங்களை எதிர்பார்க்கிறான், அவர்களது பண்புகளாக எடுத்து கூறுகிறான். அவற்றிலே பார்வையை தாழ்த்துவது, கற்பை பாதுகாப்பது என்பது பிரதான விடயங்களாக நாம் ஒரு பாடத்திலே தெரிந்து கொண்டோம். இறுதியாக சென்ற பாடத்தின் வழியாக ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பார்வை மற்றும் கற்பு என்ற அந்த விடயங்களில் ஏற்படக்கூடிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கு இஸ்லாம் எவ்வாறு வழிகாட்டுகிறது என்ற விடயங்களை சென்ற பாடத்தின் வழியாக நாம் கற்றுக்கொண்டோம். அந்த வகையில் சுதந்திரமான பெண்களை திருமணம் செய்வதன் வழியாகவும் அடிமை பெண்களின் வழியாகவும் அவர்கள் தமது ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும், இதற்கு இஸ்லாம் வழிகாட்டுகிறது என்ற அம்சங்கள் சென்ற பாடத்திலே தெளிவுபடுத்தப்பட்டன. இன்று நாம் பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்றால், அல்லாஹு தஆலா ஒரு மனிதன் சரியான பாதையிலே வழிநடப்பதற்காக அழகிய வழிமுறைகளை கூறிவிட்டு அதிலே விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அம்சங்களையும் தெளிவுபடுத்திவிட்டு இதனை தாண்டி ஒரு மனிதர் தவறான வழிகளிலே பயணிக்கிற போது அதற்கான எச்சரிக்கைகளையும் அல்லாஹு தஆலா எடுத்து கூறியிருக்கின்றார். நாம் சென்ற பாடங்களின் வழியாக சூரத்துல் மஆரிஜ், சூரத்துல் முஃமினூன் போன்ற அத்தியாயங்களில் விசுவாசிகள் மற்றும் தொழுகையாளிகளின் பண்புகளாக அவர்கள் கற்பை பாதுகாத்துக் கொள்வார்கள். தமது மனைவியிடத்திலும் அடிமை பெண்களிடத்திலும் அவர்கள் அதை பயன்படுத்துகின்ற விஷயத்திலே நிந்தனை செய்யப்பட மாட்டார்கள் என்ற விடயங்களை அல்லாஹ் தெளிவுபடுத்திவிட்டு அந்த இரண்டு சூராக்களிலும் அடுத்ததாக அல்லாஹ் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், ஃபமனிபதகா வரா ذلك ஃஉலாயிக ஹுமுல் ஆது. விசுவாசிகள் கற்பை பாதுகாப்பார்கள், தொழுகையாளிகள் கற்பை பாதுகாப்பார்கள். அந்த இரண்டு சாராரும் தமது மனைவி விஷயத்தில், அடிமை பெண்கள் விஷயத்தில் நிந்திக்கப்பட மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு, இந்த இரண்டு வழிகளை தவிர வேறு எந்த வழிகளிலே ஒரு மனிதன் ஆசைப்பட்டாலும் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு கூட்டத்திற்குள் ஆகிவிடுவார்கள் என்றால், அவர்கள் வரம்பு மீறியவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். எனவே இந்த விடயத்தை நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா எமக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலம் எது வழிகாட்டப்பட்டிருக்கிறதோ அதுதான் முஸ்லிம்களுடைய பாதையாக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு எமது ஆசைப்படி நாம் பயணிப்போமாக இருந்தால் அது எம்மை பாதாள குழிக்குள் தள்ளிவிடும். பாருங்கள், அல்லாஹ் எவ்வளவு கடுமையாக சொல்கிறான் என்றால், ஃபமனிபதகா வரா ذلك, எந்த விடயங்களிலே அல்லாஹ் அனுமதித்திருக்கிறானோ அதை விட்டுவிட்டு அதை தாண்டி ஒரு மனிதன் வேறு வழிகளிலே ஆசைப்படுவானாக இருந்தால் ஃஉலாயிக ஹுமுல் ஆதுன், அவர்கள்தான் வரம்பு மீறியவர்கள் என்று அல்லாஹ் எடுத்து கூறுகிறான். இன்று இந்த வரம்பு மீறலை பொறுத்த வரைக்கும் எமது சமூகங்களுக்கு மத்தியிலே இந்த உலகிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு நாடுகளையும் நாம் எடுத்து பார்க்கிற போது அது பரவலாக பரந்து விரிந்த ஒரு அமைப்பிலே காணப்படுகிறது. அல்லாஹ் அனுமதித்த அந்த வழியை தாண்டி இன்று பல பெயர்களிலே, பல வடிவங்களிலே இந்த வரம்பு மீறல்கள் நடந்தேறி கொண்டிருக்கின்றது. இன்று நாம் அது சம்பந்தப்பட்ட ஒரு சில விடயங்களை பார்ப்பதாக இருந்தால், சர்வசாதாரணமாக ஆபாச படங்கள் பரவலாக காணப்படுகின்றது. சுய இன்பம் என்று சொல்லப்படக்கூடிய, தன்னை தானே திருப்திப்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலைமைகள் காணப்படுகின்றது. விபச்சாரம் நாளுக்கு நாள் மலிந்து செல்கிறது. கற்பழிப்பு சம்பவங்கள் ஆங்காங்கே நடந்தேறுகிறது. ஓரின சேர்க்கையும் நாளுக்கு நாள் முன்னேறி வருகிறது. சிறுவர் துஷ்பிரயோகம் கூட ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த திருமணம் என்ற வழியை தாண்டி நாம் விரும்பினால் ஒன்றாக வாழ முடியும், விரும்பினால் பிரிந்து செல்ல முடியும் என்ற ஒரு அமைப்பிலே ஆண்கள் பெண்கள் வாழக்கூடியதை நாம் பார்க்கிறோம். ஏன் ஆண்கள் ஆண்களோடும் பெண்கள் பெண்களோடும் வாழக்கூடிய சூழ்நிலைகள் கூட காணப்படுகின்றன. இவை அனைத்தும் தெளிவான வரம்பு மீறல்கள் என்பதனை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த தவறுகளிலே நாம் போய் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் அல் குர்ஆனிலும் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களது பொன்மொழிகளின் வாயிலாகவும் பல்வேறு வழிகளிலே எமக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார். இன்று எத்தனை பெயர்களிலே இந்த வரம்பு மீறல் உருவெடுத்து சென்றாலும் மிக முக்கியமான பிரதானமான விடயங்களாக இரண்டு விடயங்களை நாம் கொள்ள முடியும். அது சம்பந்தப்பட்ட அல் குர்ஆன் அஸ்ஸுன்னாவின் போதனைகளை நாம் இந்த இடத்திலே பார்த்து கொள்ளலாம். அதிலே முதலாவதாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அம்சம் விபச்சாரம். இது பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பேசுகிற போது சூரத்துல் இஸ்ரா என்ற அத்தியாயத்தின் 32வது வசனத்திலே இவ்வாறு கூறுகிறார், லா தக்ரபுஸ் ஸினா, விபச்சாரத்தை நீங்கள் நெருங்காதீர்கள், இன்னஹு கான ஃபாஹிஷதன் வஸாஅ ஸபீலா, நிச்சயமாக அது மானக்கேடானதாகவும் தீய பாதையாகவும் இருக்கிறது என்று அல்லாஹ் எடுத்து கூறுகிறான். இந்த வசனத்தை நாம் சரியாக கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் இந்த வசனத்திலே விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று சொல்லவில்லை, லா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தை நீங்கள் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் அதனது ஆரம்பத்திலேயே அதனை தடை செய்வதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்று நாம் தெரிந்திருக்கக்கூடிய அம்சம் விபச்சாரம் என்றால் என்ன என்கிற போது, எமக்கு ஹராமான பெண்களோடு மோசமான நடத்தையிலே ஈடுபடுவது விபச்சாரம் என்று நாம் தெரிந்திருக்கின்றோம். நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் இந்த விபச்சாரம் எந்தெந்த வழிகளிலெல்லாம் அது ஊடுருவி வருகிறது என்பதனையும் எமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தின் 6243வது இலக்க செய்தியில், இன்னல்லாஹ கதப அல பனி ஆதம் ஹல்லஹு மினஸ் ஸினா, நிச்சயமாக அல்லாஹ் ஆதமுடைய மகனின் மீது விபச்சாரத்தின் பங்கை எழுதியிருக்கிறான், அதர கதாலிக லா மஹாலா, அதனை அவன் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் அவன் அதை அடைந்து கொள்வான் என்று சொல்லிவிட்டு விபச்சாரத்தின் பங்குகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். ஃபஸினல் அயின் அன்னவர், விபச்சாரம் என்றால் வெறுமனவே ஒரு அந்நிய பெண்ணோடு தவறான நடத்தையிலே ஈடுபடுவது மட்டுமல்ல, ஒரு மோசமான கூடாத ஒரு காட்சியை பார்ப்பது கூட விபச்சாரமாகும். வஸ்னல் லிசான் அல் மந்து, அதே போன்று கூடாத தீய அசிங்கமான ஆபாசமான வார்த்தைகளை பேசுவது கூட விபச்சாரமாகும். தவறான காட்சிகளை பார்ப்பது கண் செய்யும் விபச்சாரம், தவறான வார்த்தைகளை பேசுவது நாவு செய்யும் விபச்சாரம் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் தொடர்ந்து சொல்கிறார்கள், கைகளினது விபச்சாரம் பிடிப்பதாகும், கால்களின் விபச்சாரம் அதனை நோக்கி நடப்பதாகும், வன் நஃப்ஸு தமன்னா வ தஷ்தஹி, உள்ளம் என்பது அதற்காக ஏங்குகிறது ஆசைப்படுகிறது, அவரது மர்மஸ்தானம் அது அனைத்தையும் உண்மைப்படுத்துகிறது அல்லது பொய்ப்பித்து விடுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த ஹதீஸின் மூலம் விபச்சாரம் என்பது எந்த அளவு லேசாக எம்மிலே ஊடுருவக்கூடிய அமைப்பிலே இருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று இந்த இடத்திலே நாம் மிக கவனமாக சிந்திக்க வேண்டிய ஒரு அம்சம் இருக்கிறது, கண் செய்யக்கூடிய விபச்சாரம் என்கிற போது அது சர்வசாதாரணமாக நாம் எல்லோரும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு அம்சம், நாவு செய்யக்கூடிய விபச்சாரம் என்கிற போது தவறான விடயங்களை பேசுவதை நாம் தெரிந்திருக்கிறோம். இந்த இடத்திலே நான் ஒரு விடயத்தை குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். இன்று இப்படியான விடயங்கள் எம் மத்தியில் இருக்கிறதோ இல்லையோ நாம் நினைக்காத ஒரு அம்சம் இருந்து கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், சூரத்து நூர் என்ற அத்தியாயத்தின் 19வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிற போது சொல்கிறான், இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷத ஃபில்லதீன ஆமனு, நிச்சயமாக எவர்கள் மானக்கேடான விஷயங்கள் அந்த தகவல்கள் விசுவாசிகளுக்கு மத்தியிலே பரவுவதை யார் விரும்புகிறார்களோ, எப்படி எவர்கள் மானக்கேடான விஷயங்கள் விசுவாசிகளுக்கு மத்தியிலே பரவுவதை விரும்புகிறார்களோ, லஹும் அதாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆகிரா, அவர்களுக்கு இவ்வுலகிலும் தண்டனை இருக்கிறது, நாளை மறுமையிலும் தண்டனை இருக்கிறது. வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன், அல்லாஹ் அதனை அறிகிறான், நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று அல்லாஹ் எடுத்து கூறுகிறான். இன்று இந்த அல் குர்ஆனிய வசனத்தோடு சம்பந்தப்படுத்தப்படக்கூடிய விடயம் என்னவென்றால், இன்று ஒரு சில தகவல்கள் இம்மத்தியிலே கசிகிற போது அதனை சர்வசாதாரணமாக பரத்தக்கூடிய தன்மைகள் இம்மத்தியில் காணப்படுகிறது. அது ஒரு வித்தியாசமான அசிங்கமான விடயங்களாக இருக்குமாக இருந்தால், அதாவது ஒரு வெகு சீக்கிரத்திலே அனைவருக்கும் பருத்தப்படக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் தவறுகள் செய்யப்படுவதை விட தவறுகள் பரத்தப்படுவது வன்மையாக கண்டிக்கப்படுகிறது. இதை வைத்து தவறுகள் செய்வதற்கு அனுமதி என்று பயானிலே சொல்லப்பட்டது என்று யாரும் விமர்சனம் செய்யக்கூடாது. இஸ்லாத்தினது அடிப்படை தன்மையை பொறுத்தவரைக்கும் மனிதர்கள் என்ற அடிப்படையிலே சில தவறுகள் நடக்கும், ஆனால் அது பரத்தப்படுகிற போது அது சமூகமே சீரழியக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கும். பாருங்கள், இந்த அல் குர்ஆனிய வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக எவர்கள் மானக்கேடான விஷயங்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே விசுவாசிகளுக்கு மத்தியிலே பரவுவதை விரும்புகிறார்களோ, ஒருவேளை அவர்கள் செய்தும் இருக்க மாட்டார்கள், எங்கோ கேள்விப்பட்ட தகவல்களாக இருக்கும், அதை கூட ஒரு மனிதர் வாயினால் சொல்லி திரிகிறார் என்றால் அவர் வாயு வழியாக அந்த தவறை செய்கிறார். அதை ஒரு மனிதர் செவிமடுப்பதிலே ஆசை கொள்கிறார் என்றால் அதே தவறை காதின் வழியாக அவர் செய்கிறார் என்பதனை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே இந்த எல்லா வழிகளையும் மூடும் முகமாகத்தான் அல்லாஹ் ஒரே வசனத்திலே சொல்கிறான், லா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தை நீங்கள் நெருங்கவும் செய்யாதீர்கள், அதற்குரிய எந்த வழிகளையும் நீங்கள் திறந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறக்கூடியதை நாம் அவதானிக்க முடிகிறது. அதே போன்று இந்த விபச்சாரத்தை பற்றி இன்னும் ஓரிரு விடயங்கள் சொல்வதாக இருந்தால், இது ஒரு சமூகத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த தவறை செய்து 4 சாட்சிகள் மத்தியிலே நிரூபிக்கப்பட்ட ஒரு முஸ்லிமை பொறுத்தவரைக்கும் இஸ்லாம் அவருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை, அவர் திருமணம் முடிக்காதவராக இருந்தால் அவருக்கு 100 கசையடிகளை இஸ்லாம் வழங்குகிறது. அதே திருமணம் முடித்தவராக இருந்தால் அந்த முஸ்லிமை கல்லால் எரிந்து கொல்லுவது, அவர் மரணிக்கும் வரைக்கும் கல்லாலே அவர் சித்திரவதை செய்யப்படுவது விபச்சாரத்திற்கு இஸ்லாம் வழங்கக்கூடிய தண்டனையாகும். அதே போன்று ஒரு மனிதன் இந்த தவறுகளை செய்து கொண்டிருந்து தௌபா செய்யாத நிலையிலே அவர் மரணித்து விடுவாராக இருந்தால் கபிரிலே அவருக்குரிய தண்டனையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிற போது சொன்னார்கள், ஒரு சிலர் ஒரு அடுப்பு போன்ற ஒரு பெரிய பாத்திரத்திற்குள் இருப்பார்கள், அதிலே நிர்வாணமாக ஆண்கள் பெண்கள் இருப்பார்கள், கீழே நெருப்பு ஜுவாலை அப்படியே தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கும், உள்ளே இருந்து அவர்கள் அலறி துடிப்பார்கள், இந்த தண்டனை அவர்கள் நாளை மறுமையிலே எழுப்பப்படும் வரைக்கும் அவர்களுக்கு நடந்தேறி கொண்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த விபச்சாரம் என்ற இந்த அம்சத்தை பொறுத்த வரைக்கும் இது இந்த அளவு பாரதூரமான ஒரு குற்றமாக இருக்கிறது என்பதனை நானும் நீங்களும் சிந்தித்து உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா அவன் அனுமதித்த வழிகளை தாண்டி இருக்கக்கூடிய அனைத்து வழிகளும் அது வரம்பு மீறல்கள் என்று கூறக்கூடிய வகையிலே முதலாவது நாம் எடுத்துக்கொண்ட விடயம் விபச்சாரம் என்ற அம்சமாகும். இதே போன்று அடுத்த அம்சம் என்னவென்றால், இது சம்பந்தமாகவும் அல் குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது, ஓரின சேர்க்கை என்று சொல்லப்படக்கூடிய விடயம். அதாவது ஆண்கள் பெண்கள் என்று அல்லாஹு தஆலா வெவ்வேறாக மனிதர்களை படைத்து ஒரு இயற்கையான தன்மையை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். இதனை ஒருவர் ஒருவர் தூக்கி வீசிவிட்டு தன்னுடைய உணர்ச்சிகள் எங்கே அலைப்பாய்கிறதோ அதன் வழியிலே அவர் தன்னுடைய செயற்பாடுகளை அமைத்துக் கொள்வாராக இருந்தால் அது விபச்சாரத்தை விட பாரதூரமான ஒரு குற்றம். இது சம்பந்தமாக அல் குர்ஆனிலே நாம் பார்க்கிற போது நபி லூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் இவர்களை பற்றி, இவர்களது சமூகத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். இந்த சமூகம்தான் இந்த ஓரின சேர்க்கை, ஆண்கள் ஆண்களோடு தவறாக நடந்து கொள்வது என்ற இந்த அசிங்கமான நடத்தையை ஆரம்பித்து வைத்தவர்கள். அதற்கு முன் பூமியில் அப்படி ஒரு விடயம் காணப்படவில்லை. இது சம்பந்தமாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே மிகவும் தெளிவாக கூறிக்கொண்டிருக்கின்றான். அதே போன்று நாம் அன்றாடம் செவிமடுக்கக்கூடிய ஒரு சில தகவல்கள் இன்று இந்த உலகளாவிய ரீதியிலே இந்த ஓரின சேர்க்கை ஒரு சில நாடுகளிலே அது ஹலாலாகவும் ஆக்கப்பட்டு விட்டது. எமது நாட்டில் கூட அரசியல் மாற்றங்கள் நிகழ்கிற போது இதற்கான அனுமதிகள் கொடுக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளும் காணப்படுகிறது. எனவே எவ்வாறான நிலைமைகள் வந்தாலும் ஒரு முஸ்லிம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக எடுத்து கூறி கொண்டிருக்கின்றார். எனவே இதனை நாமும் தெரிந்து கொள்வதோடு வளர்ந்து வரக்கூடிய எமது குழந்தைகளுக்கும் இதன் பார தூரத்தை உணர்த்தி இப்படிப்பட்ட சீரழிவுகளிலிருந்து அவர்களை நாம் பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரத்துல் ஹூத், சூரத்துல் ஹிஜ்ர் போன்ற அத்தியாயங்களிலே லூத் நபியின் அந்த சமூகத்தின் சரித்திரத்தை பற்றி பேசுகிற போது அவர்கள் ஒரு மோசமான சமுதாயமாக இருந்தார்கள், தவறான விடயங்களை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள். எந்த அளவு என்றால் அவர்களுக்கு வேதனையையும் அல்லாஹு தஆலா முடிவு செய்து விடுகிறார். அதுவரைக்கும் அவர்கள் திருந்திய பாடில்லை. வலம்மா ஜாஅத் ருசுலுனா லூதன் சீஅபிஹிம் வவாகபிஹிம் தரஆ وقال هذا يوم عصيب. இப்படி வேதனை அல்லாஹ் முடிவு செய்து விட்டு அதனை வழங்குவதற்காக இரண்டு மலக்குமார்களை அல்லாஹு தஆலா லூத் நபியின் சமுதாயத்தினரை நோக்கி அனுப்பி வைக்கிறான். அந்த மலக்குமார்களை கண்டதும் லூத் நபியுடைய உள்ளமெல்லாம் அப்படியே கவலையிலே இறுகி விடுகிறது. இது மிகவும் கஷ்டமான ஒரு நெருக்கடியான நாளாக இருக்க போகிறது என்று அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இரண்டு மலக்குமார்கள் மனித உருவத்திலே வருகிறார்கள், ஆண்களை போன்ற தோற்றத்திலே வருகிறார்கள். இரண்டு ஆண்கள் புதிதாக வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி கிடைத்ததும் லூத் நபியின் வீட்டுக்கு ஓடோடி வருகிறார்கள். இவர்கள் இப்போது மட்டுமல்ல, இதற்கு முன்னும் இதே தவறை செய்து வரக்கூடியவர்கள். அப்போது லூத் நபி ஓடி வரக்கூடிய அந்த சமுதாயத்தை பார்த்து சொல்கிறார்கள், எனது சமுதாயமே, இதோ எனக்கு பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள், அவர்கள் உங்களுக்கு மிகவும் துப்புரவானவர்கள், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், எனது விருந்தாளிகளை நீங்கள் கேவலப்படுத்தி விடாதீர்கள் என்று சொல்கிறார்கள். அதனை கூட அவர்கள் கேட்கக்கூடிய நிலைமையிலே இருக்கவில்லை, அவர்கள் ஒரு மோகத்திலே இருந்தார்கள். அல்லாஹ் இப்படியெல்லாம் அல்குர்ஆனிலே சொல்கிறான், கேட்கிறார்கள் நபி லூத் அலைஹிஸ்ஸலாம், அலைஸ மின்கும் ரஜுலுன் ரஷீத், உங்களிலே ஒரு புத்திசாலி கிடையாதா, ஒரு அறிவுள்ள ஒரு மனிதர் கிடையாதா என்று கேட்கிறார்கள். அப்போது சொல்கிறார்கள் இந்த சமுதாயத்தினர், காலு லக்கத் அலிம்த மாலனா ஃபி பனாதிக மின் ஹக், லூத்தே உங்களுக்கு தான் தெரியுமே, உங்களது பெண் குழந்தைகளிலே எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை. இன்னக லதஅலமு மா நுரீத், நாங்கள் எதனை ஆசைப்பட்டு வந்திருக்கிறோம் என்பதனை நீங்கள் நன்கறிந்தவர்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து நபி லூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு, அந்த மலக்குமார்கள், நாம் வேதனையை கொண்டு வந்திருக்கிறோம், நீங்கள் வெகு சீக்கிரமாக இந்த ஊரை விட்டும் தப்பி சென்று விடுங்கள் என்று சொல்கிறார்கள். லூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் தனது சமூகத்தை நினைத்து கவலைப்படுகிறார்கள். அப்போது மலக்குமார்கள் சொல்கிறார்கள், சுபஹு வந்துவிட்டதென்றால் அதைத் தொடர்ந்து இவர்கள் அழிந்து செல்ல போகிறார்கள். இவர்கள் வந்திருப்பது ஒரு இரவு நடுநிசி நேரத்திலே, சுபகு வெகு சீக்கிரமாக வந்து கொண்டிருக்கிறதே, நீங்கள் இடத்தை விட்டும் செல்லுங்கள் என்று நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு, அவர்களது குடும்பத்துக்கு அறிவுரை சொல்கிறார்கள். அந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியும் தவறான நடத்தை கொண்டவளாக இருந்தார். இவள் அந்த மோசமான சமுதாயத்தோடு இருந்து கொண்டால் ஏனையவர்கள் சென்று விடுகிறார்கள். சுபகு வந்து சூரியனும் உதிக்கிறது, அத்தோடு இவர்களுக்குள்ள நேரம் வருகிறது. ஃபலம்மா ஜா அம்ருனா ஜஅல்நாஹா ஆலியஹா சாஃபிலஹா, அல்லாஹு தஆலா இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செய்து கொண்டிருந்தவர்களுக்கு கொடுத்த தண்டனை என்னவென்றால், அந்த ஊரை அப்படியே அல்லாஹ் தலைகீழாக பிரட்டிவிட்டார். அதுவும் சாதாரணமாக அல்ல, முதலிலே அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால், ஒரு பலத்த இடி சப்தத்தை கொண்டு அவர்களை சூழச் செய்து, பறவைகளின் மூலம் சுடப்பட்ட செங்கற்களை அவர்கள் மீது அல்லாஹு தஆலா மலையாக பொழிய செய்கிறார். இப்படி இவர்களுக்கு வேதனை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலே, அதன் இறுதி கட்டமாக அப்படியே அவர்கள் வாழ்ந்த பூமி தலைகீழாக புரட்டி அடிக்கப்படுகிறது. இது சம்பந்தமாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நமக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றான். எனவே ஓரின சேர்க்கை என்ற இந்த அம்சத்தை பொறுத்த வரைக்கும் அது எந்தளவு ஒரு பாரதூரமான குற்றம், அதற்கு எந்தளவு தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்ற அம்சங்களையும் நாம் அல்குர்ஆனிலே கற்றுக்கொள்ள முடிகிறது. எனவே இந்த விடயங்களை நாம் சிந்தனையிலே நிறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் அவதானித்து வரக்கூடிய தலைப்பினை பொறுத்தவரைக்கும் அதிலே அதிகமான விடயங்கள் பொதிந்து காணப்படுகிறது. ஒவ்வொரு விடயங்களையும் சரியாக அதனது தாக்கத்தை உணர்ந்தவர்களாக நாம் புரிந்து கொள்கிற போதுதான் எம்மால் அந்த இஸ்லாமிய ஒரு அமைப்பிலே எமது வாழ்க்கையையும் சரி, எமது பிள்ளை குட்டிகளின் வாழ்க்கையும் சரி வழிநடத்துவதற்கு அது வசதியாக இருக்கும். எனவே அல்லாஹு தஆலா எந்த வழிகளை அனுமதித்திருக்கிறானோ அதை தவிர ஏனைய விடயங்களை ஒரு மனிதன் பயன்படுத்துகிற போது அது வரம்பு மீறல் என்பதனை நாம் புரிந்து கொண்டோம். அந்த வரம்பு மீறலை செய்கிற போது எந்தளவு பாரதூரமான குற்றங்களை நாம் சுமந்து கொள்ள வேண்டி இருக்கிறது, அதற்குரிய தண்டனைகள் எப்படியெல்லாம் கூறப்பட்டிருக்கிறது என்பதனை நானும் நீங்களும் சிந்தித்துணர கடமைப்பட்டிருக்கிறோம். வல்ல அல்லாஹு தஆலா இப்படியான கொடிய தவறுகளை விட்டும் எம் ஒவ்வொருவரையும் காப்பாற்றுவானாக. இன்ஷா அல்லாஹ் இதன் தொடரை நாம் இன்னும் ஒரு பாட வகுப்பின் மூலம் தொடர்ந்து கொள்ளலாம். அக்கூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும்.